الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. ويقول ربنا تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم، ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على النساء على الرجال من النساء، அவ் கமா கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழுக்குரியவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர்சன்மா இருக்க போதகர் எமையர்களுக்கெல்லாம் உயிரான எமது உயிர்களிலும் மேலான பெருமாளர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களிலும் அன்னாரின் உண்மையான வழிமுறைகளை அதன் உண்மையான வடிவுகளை எடுத்து நடந்த நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லமா மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கும் அவனது நெல்லடியார்களை, வேளாண்வர்களே, அவன் நமக்கு அவைகளை எல்லாம் கட்டளையாக பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அவைகளிலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு நியாமத் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எம்மை இந்த உலகத்தில் அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்து வரைக்கும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாக கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக உலகத்திலே வாழுகின்ற ஞானத்தினுடைய பெருமதியை மௌத்தானதற்கு பிறகுதான் விளங்கிக் கொள்ள முடியும். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை நிரந்தரமாக நரகத்திற்கு அனுப்பி வைக்கும் பொழுது நரகத்திலே இருக்கின்ற அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அணுகலவேனும் ஈமான் இருக்கின்ற ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படும் பொழுது காஃபிர்கள் நினைப்பார்கள், ஆசை வைப்பார்கள், ருபமா யவத்துல் லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். காஃபிர்கள் ஆசைப்படுவார்கள், ஆதங்கப்படுவார்கள், உலகத்தில் நாங்களும் முஸ்லிம்களாக அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஆசைப்படுவார். மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஈமானுடைய பெருமதி தெரியாததன் காரணமாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எது கடமை என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகப்பெரிய கடமை அல்லாஹுடைய வணக்கம், இபாதத்தில தொழுகை. தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்தால் அவர் முஸ்லீம் அல்ல என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. யார் தொழுகையை மனமுரண்டாக நிராகரிக்கிறாரோ அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர், அவர் முஸ்லிம்களுடைய மையவாடி அடக்கப்படக்கூடாது என்றெல்லாம் கடினமான கண்டனங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. கனவான்களே, மேலானவர்களே, சகோதரர்களே, ஆகவே ஒருவர் முஸ்லீமாக வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் உலகத்தில் அவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. ஐயுமா முஸ்லிமின், ஐயுமா இம்ராயின், யாராவது ஒரு முஸ்லிம் அவருக்கு எங்கிருக்கும் பொழுதாவது தொழுகை கடமையானால் அவர் தன்னுடைய தொழுகைக்குரிய ஏற்பாட்டை பற்றி தான் சிந்திப்பார். அவர் தொழுகைக்குரிய ஏற்பாடை செய்ய வேண்டும். சுருக்கி தொழ வேண்டிய, சேர்த்து தொழ வேண்டிய அந்த சலுகை கொடுக்கப்பட்டவராக இருந்தால் அதை செய்து கொள்ளலாம். இல்லை என்றிருந்தால் அவர் தொழுகைக்குரிய ஏற்பாடு என்ன? கனவான்களை மேலானவர்களே, சகோதரர்களே, சிலர் கேட்கிறார்கள், நான் எங்கிருந்து கொழும்பை நோக்கி என்னுடைய தொழிலுக்காக அல்லது என்னுடைய அலுவலகத்துக்காக செல்வதாக இருந்தால் அலுவலக நேரத்திற்கு கொழும்பை நோக்கி அடைவதற்கு நான் சுபகுக்கு முன்னால் பயணம் செய்ய வேண்டும். கொழும்பை நோக்கி நான் கொழும்பிலே அடைந்து கொழும்பை அடையும் பொழுது சுபகுடைய தொழுகை கலாவாகின்ற நேரத்தில் தான் கொழும்பை சேர்கிறேன். கனவான்கிற மேலானவர்களுடைய சுபகு தொழுகைக்குரிய சட்டம் என்ன என்று கேட்கிறார்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, சுபகு தொழுகைக்குரிய சட்டம் ஒன்றும் கிடையாது. சுபகு தொழுகையை அவர் தொழுதுதான் ஆக வேண்டும். அவர் அந்த தொழிலை, அந்த அலுவலை செய்யும் காலமெல்லாம் சுபகு இல்லாமல் செய்வதா? ஒரு தொழுகையை, ஒரு பரதை கலாவாக்கி விட்டு அல்லது பாலாக்கி விட்டு வருமானம் வருகின்றது என்றால் அந்த வருமானம் ஹராமானது, அந்த வருமானம் சுத்தம் இல்லாதது, அசுத்தமானது. எனவே அவர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? அவருக்குரிய சொல்யூஷன் என்ன? அவர் தன்னுடைய தொழிலைக்குரிய பரிகாரத்தை, மாற்று வழியை கடைபிடிப்பது, மாற்று வழியை அவர் பார்த்துக் கொள்வது. இதுபோல் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு முன்னால் ஏற்படுகின்ற என்ன சவாலாக இருந்தாலும் சரி, தனக்கு ஏற்படுகின்ற எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, தனக்கு முகம் கொடுக்க வேண்டி வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே அவர் எதிர்பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன. மேலானவர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்கின்றது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا اللَّهُ அவனுடைய ரசூலும் ஒரு தீர்ப்பை தந்துவிட்டால், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு முடிவை, ஒரு தீர்ப்பை தந்துவிட்டால், ஒரு மூமினும், ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான அதாவது தைரியமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஐயக்கூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அவர்கள் தங்களுடைய அந்த காரியத்தில் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலானவர்களை, சகோதரர்களை, அப்படி செய்யும் பொழுது அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை மீறி நடக்கும் பொழுது ஒமையாசில்லாஹ வரசூலஹும் ஃபகதுதல்ல தலாலம் முபீனா, தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலானவர்களே, சகோதரர்களே, நாம் நம்முடைய புத்தி ரீதியாக யோசிக்கும் பொழுது கொழும்புக்கு செல்ல வேண்டிய ஒருவர் மாத்திரையை அல்லது அம்பாந்தொட்டையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செல்ல வேண்டிய, அடைய வேண்டிய இடம் கொழும்பாக இருக்கின்றது. ஆனால் அவர் சென்று கொண்டிருக்கின்ற திசை அது அம்பாந்தொட்டையினுடைய திசையாக இருக்கின்றது என்றால் நாம் யாரும் அவர் நேரான வழியில அல்லது சரியான ரோட்ல போறார் என்று சொல்ல மாட்டோம். மேலானவர்களை, அவர் பாதையில நேராக போகிறார், பாதையினுடைய சட்டங்களை அவர் பேணி செல்கிறார், வாகனத்தை சரியாக நடத்துகிறார், வாகன ஓட்டுவதற்குரிய அனுமதி பத்திரமும் இருக்கின்றது என்பதனால் அவர் போகின்ற பயணம் சரி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், வழி தவறிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சொன்னதை மீறி நடக்கின்றவர், அவர் வெளிரங்கத்தில் அவர் சரியாக நடப்பதாக இருந்தாலும், நாகரீகத்தின் படி நடக்கின்றவராக இருந்தாலும், மக்களால் வரவேற்கப்படுகின்றவராக இருந்தாலும், அவரை எல்லோரும் ஆதரிக்கிறார்கள், அவரை எல்லோரும் அதாவது ஆசிக்கிறார்கள் என்றிருந்தாலும் அல்லாஹினுடைய, அவனுடைய ரசூலினுடைய பார்வையில் அவர் வழிகேட்டில் இருக்கிறார். எனவே மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஞாபகத்தான், அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை காட்டித்தந்து ஒரு மார்க்கத்தை கடுமையாக்கி இருக்கிறார். வெறுமனே ஒரு கண்மூடித்தனமான மார்க்கம் அல்ல, எப்படி போனாலும் பரவாயில்லை, பிரச்சனை இல்லைன்ற ஒரு அடிப்படையிலுள்ள மார்க்கம் அல்ல. நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறை சொல்லப்பட்டுதான் மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, இஸ்லாம், தீனுல் இஸ்லாம். மேலானவர்களே, சகோதரர்களே, ஆகவே சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு ஆண் சொல்லுகின்றது, இன்னமா கான கௌலல் முஃமினீன இது அதுஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். சஹாபாக்கள் அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய பதில், அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது? குர்ஆன் சொல்லுகின்றது, சஹாபாக்களுக்கு ஏதாவது அல்லாஹினுடைய ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிரச்சனைக்கு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தேவைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹினுடைய அவனது ரசூலினுடைய பக்கம் அழைக்கப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை பாராட்டி சொல்கிறான், அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹினுடைய ரசூல் அல்லாஹினுடைய தீர்ப்பை எங்களுக்கு சொன்னதை நாங்கள் செவிமடுத்தது போல நாம் அதை முழுமையாக அதற்கு வழிபட்டு நடந்து விட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். எனவே கனவான்களே, மேலானவர்களே, சகோதரர்களே, உலகத்துல நாம் வாழுகின்ற காலத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவது ஒரு மூமினுடைய கடமை. நிலைமைக்கு ஏற்ற அறிவை அறிந்து கொள்வதே. திருமணம் முடிக்க போறவர் திருமணத்தினுடைய சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும். பெங்காக்கு போய் செருப்பு வாங்குறார், பெங்களூர் போய் உடுப்பு வாங்குறார், சிங்கப்பூருக்கு போய் வேறு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி கொண்டு வரார். சகோதரர்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து சாப்பாட்டு ஏற்பாடு செய்கிறார், மண்டபத்தினுடைய ஏற்பாடு செய்கிறார். ஆனால் திருமணம் முடிக்க போற அந்த மணமகனும் மணமகளும் அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு தேவையான சட்டத்திட்டத்தை படிக்காம திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார்கள் என்றால் சகோதரர்களை மேலானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். ஆகவே கனவான்களை மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியிருக்கிறான். ஆகவே சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு மிகவும் அதாவது சொல்ல போனால் துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமைதான் இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற ஆண்கள் பெண்கள் கலப்படம். சகோதரர்கள் மேலானவர்களே, அது இன்று பரவலாகிவிட்டது. அதை பற்றி மிம்பர்கள் பேசுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதுல மக்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும், அதை பற்றி ஒரு விளக்கமும் ஒரு தெளிவும் கிடைக்கும். மேலானவர்களே, சகோதரர்களே, திருமண வீடுகள் மட்டுமல்ல, பொதுவான வைபவங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் கலப்பது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கின்றது? இருக்கின்ற சமூக தலைவர்கள் யோசித்தார்களா? நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் யோசித்தார்களா? அல்லது அந்த நிகழ்வுக்கு ஆர்கனைசராக இருக்கின்ற அந்த குடும்ப தலைவர்கள் யோசிக்கிறார்களா? அல்லது அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற இடத்திலே பொறுப்பாக இருக்கின்றவர்கள் அதை பற்றி யோசித்தார்களா? சகோதரர்களே, மேலானவர்களே, இன்னும் இன்னும் முன்னால ஏற்பாடு செய்வதற்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவே தவிர அதை எப்படி சரியாக சொல்லுகின்றதோ எதிர்பார்க்கின்றதோ அந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி எந்த விதமான அலட்டலும் கிடையாது. அதை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. சகோதரர்களே, மேலானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான விடயம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு தொழ வருவார்கள். ஆண்களும் பெண்களும் மஸ்ஜிதுக்கு தொழ வருவார்கள். ஆண்களுக்கு முதலாவது முன்னால் இருக்கின்ற சப்புகள், அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு, அதற்கு அடுத்ததாகத்தான் பெண்களுக்கு சப்பு கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய பக்குவத்தையும் பேணுதலையும் பற்றி சொல்வதாக இருந்தால் சகோதரர்களே, வேளாண்வர்களே, வரலாறுல வருகின்றது, மதீனாவில் இருந்து ஹதரமூத், அதாவது யமன் தேசத்திலே இருக்கின்ற ஒரு நகரம் தான் ஹதரமூத். மதீனாவில் இருந்து ஹதரமூத்திற்கு 1000 மைல்கள். சகோதரர்களே, வேளாண்வர்களே, ஆயிரக்கணக்கான மைல்களை ஒரு பெண் தனியாக முழு உடம்பிலும் ஆபரணங்கள் அணிந்து மதீனாவிலிருந்து ஹதரமூத்தை நோக்கி பிரயாணம் செய்தாலும் அந்த பெண்ணுக்கு உடம்புக்கோ உடைமைகளுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்பட மாட்டாது. அப்படிப்பட்ட ஆண்கள் தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனா சகோதரர் மேலானவர்களே, இந்த வீட்டிலிருந்து சந்திக்கு போக முடியாத ஒரு பெண் தனியே, அல்லது இந்த வீட்டிலிருந்து டவுனுக்கு போகையில் ஒரு பெண்ணுக்கு தனியே, அந்த பெண் திரும்பி வருவதற்கு முன்னால் அவருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமும் பயமும் அது எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. சரளமாக சகஜமாக பெண்கள் நடமாடினாலும் கூட, அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது நிகழ்வுகள் நடந்தாலும் கூட, சகோதரர்ல மேலானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்தது? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் இப்படி பெண்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஹதீஸில் வருகின்றது, பெண்கள் தொழுகை முடித்து விட்டு செல்லும் வரைக்கும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஆண்களை மஸ்ஜிதுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள், ஆண்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ளே இருக்க சொல்வார்கள். பெண்கள் களைந்து அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகுதான் ஆண்கள் செல்வார்கள். ஆண்களும் பெண்களுமாக கலந்து போகும் பொழுது இஸ்தாஹின்ன, பெண்களே நீங்க கொஞ்சம் தாமதமாக இருந்து போங்க, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் பெண்களை நோக்கி சொல்வார்கள். அலைக்கும் நபி ஹாஃபாத்தி தரீக், நீங்க பாதையில ரெண்டு ஓரங்களையும் இரு மருங்குகளையும் ஓரமா போங்க. சகோதரர்களே, ஹதீஸுடைய அறிவிப்பாளர் எழுதுகிறார்கள், பெண்கள் எந்த அளவுக்கு ஓரமாக சென்றார்கள் என்றால் அவர்களுடைய ஆடைகள் பாதையின் இரு ஓரங்களில் இருக்கின்ற வேலிகளிலும் இரு ஓரங்களில் இருக்கின்ற மதில்களிலும் அவருடைய ஆடைகள் மாட்டிக்கொள்ளுகின்ற கொழுகிக் கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் பாதைகளில் ஓரமாக சென்றார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கெலவான்களே, மேலானவர்களே, சகோதரர்களே, இப்படி ஒரு கட்டம். அதற்கு அடுத்ததாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், பெண்கள் வெளியில நடந்து வருவதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறார்கள், நபி அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னார்கள், அதாவது பெண்களுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை அவர்களுடைய வீட்டிலே தொழுவது, ஸலாத்துஹா ஃபீ பைத்திஹா. ஒரு பெண்ணுக்கு அவருடைய தொழுகையில சிறந்த தொழுகை ஸலாத்துஹா ஃபீ பைத்திஹா, அவள் தன்னுடைய வீட்டிலே தொழுது கொள்வது. அதனால்தான் ஜனாசாவுடைய தொழுகை கடமையாக்கப்படல, ஜுமாவுடைய தொழுகை கடமையாக்கப்படல, ஜமாஅத்தாக தொழுவது கடமையாக்கப்படல. ஒரு பெண்ணுக்கு அவர்கள் வீட்டிலே தொழுவதுதான் ஸலாத்துஹா ஃபீ பைத்திஹா. எனவே மேலானவர்களே, சகோதரர்களே, இது இபாதத்திற்கு வெளியே இறங்குவது, தொழுகைக்கு வருவது. இதாக இருந்தாலும் கூட நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த விடயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், பாஇது பைன ரிஜாலி வன் நிஸா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க, ஆண்களையும் பெண்களையும் தூரமாக வைங்க. அரபு நாடுகளில் மேலானவர்களே கண்களால் பார்த்த காட்சி, திருமணத்தினுடைய வைபவம் நடக்கின்ற இடங்களை பார்த்தால் அங்கு ஆண்களுக்கு என்று ஒரு கூடாரம், ஆண்களுக்கு அமைக்கப்படுகின்ற கூடாரத்திலே தான் மணமகன் இருப்பார். மணமகனையும் மணமகளையும் மண்டபத்தில் ஒன்று சேர்த்து வைக்கணும் என்ற வழிமுறை, அது யூதர்களுடைய கலாச்சாரம், இந்து மத கலாச்சாரம், இஸ்லாத்தில் உள்ளதல்ல. இஸ்தாத அடிச்சு அது ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ அடிச்சு பொண்ணை உளுப்பாட்டி அங்க உட்கார வைக்கணும், அந்த இடத்துக்கு மாப்பிள்ள போகணும், மாப்பிள்ள அந்த பெண்ணுடைய கழுத்துல தாலிய கட்டணும். மேலானவர்களே, இப்படிப்பட்ட அந்த பெண்ணுடைய மணமகனுடைய மணமகளுக்கு பாலால ஆளாத்தணும். இந்த கலாச்சாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? யூத மத கலாச்சாரம், இந்து மத கலாச்சாரம், இஸ்லாத்தில் மணமகனையும் மணமகளையும் சேர்த்து வைக்கணும். சகோதரர்களே, மேலானவர்களே, அவங்க எங்க சேருவாங்களோ அங்க சேருவாங்க. இஸ்தாதுல சேர்த்து வைக்கிறேன் சொன்னது எதற்காக? இந்த சுன்னத்தான ஒரு இபாதத்துக்குள்ள ஃபித்னாக்களை கொண்டு வந்து நுழைப்பதற்காக. சகோதரர்களே, மேலானவர்களே, அப்ப அரபு நாடுகளில் பார்த்தோம் எப்படி இருந்தது என்றால், பெண்களுக்கான அமைக்கப்பட்ட ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் மணமகன் இருப்பார். மணமகனை எப்படி அலங்கரித்தாலும் பிரச்சனை இல்லை, காரணம் அந்த மணமகனை பார்ப்பதற்கு எந்த பெண்ணும் அங்கே கிடையாது. அந்த கூடாரத்தில் தனி ஆண்கள் இருப்பார்கள். மணமகளுக்கு அமைக்கப்பட்ட கூடாரத்தை அந்த இடத்தில் இருக்கின்ற எந்த ஆணும் கூடாரத்தை கூட கண்ணால் பார்ப்பதற்கு இருக்க மாட்டாது. இது கண்களால் பார்த்த காட்சி. சகோதர வேளாண்களே, மணமகள் இருக்கின்ற பெண்களுடைய கூடாரத்திற்குள்ளேதான் மணமகள் இருப்பார். பெண்களுக்கு மத்தியில் மணமகளை உடம்பினுடைய அவுரத்துகள் திறக்காமல் எப்படி வளங்கடித்து வைக்கலாம் பெண்களுக்குள்ளால? சகோதர மேலானவர்களே, ஆகவே ஆண்களையும் பெண்களையும் கலப்பதற்குண்டான முயற்சியை தவிர்த்து ஆண்களையும் பெண்களையும் பிரிப்பதற்குண்டான முயற்சியை பாருங்க. சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் இது. சகோதர மேலாளர்கள், எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, திருமணம் மட்டுமல்ல, இந்த மண்டப கலாச்சாரம் வந்துச்சு, வீடுகளில் திருமணம் நடந்தது. மேலானவர்களே, சகோதரர்களே, கிராமப்புறங்களில் இன்னும் நடக்கின்றது திருமண வைபவங்கள், இன்னும் நடக்கின்றன. அது எப்படி நடந்திருக்கின்றது என்றால், மண்டபத்தினுடைய கலாச்சாரங்கள் இருந்தாலும் கூட அந்த மண்டபங்களில் திருமண வைபவங்கள் நடத்துவதை தவிர்த்து ஆண்களுக்கு என்று சில வீடுகளை அங்கே ஏற்பாடு செய்து ஆண்களுக்கு உண்டான சாப்பாட்டு ஏற்பாடு, பெண்களுக்கு மணமகள் இருக்கின்ற வீட்டுடன் இருக்கின்ற இன்னும் ஒரு மூணு வீட்டை ஏற்பாடு செய்து பெண்களுக்கு அங்கே சாப்பாடு ஏற்பாடு, இப்படி ஆண்களையும் பெண்களையும் பிரித்து செய்யப்படுகின்ற காட்சிகள் கிராமப்புறங்களில் இன்னும் காணக்கூடிய காட்சிகள் எங்கள் நாட்டிலே இருக்கின்றன. மேலாளர்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த சமூகத்தில் அந்த நிலைமை மாறிவிட்டது. அதனால் ஆண்களும் பெண்களும் கலக்கின்ற காட்சியை பற்றி யாரும் அலட்டி கொள்வதில்ல. ஹராத்த பத்தி பேசுறாங்க, வட்டி ஹராம், ஜினா ஹராம். மேலாளர்களே, ஜினாவுக்குண்டான முதன்மையான கட்டங்கள் இருக்கின்றன. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இரண்டு கண்களும் அதை விபச்சாரம் செய்கின்றன. அவைகளுடைய விபச்சாரம் கண்களின் பார்வை, மோசமான பார்வை. சகோதர மேலானவர்களே, இது முதல் கட்டம். சொன்னார்கள், கண்கள் உண்மைப்படுத்துகின்றது, அகம் விபச்சாரத்தை செய்கின்றது. கண்கள் பார்க்கின்ற காட்சியை ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்துகின்றது, அதை ஊர்ஜிதப்படுத்துகின்றது, அதை செய்து காட்டுகின்றது. எது ஆரம்பித்துக் கொடுக்கின்றது, எது காரணகர்த்தாவாக இருக்கின்றது? சகோதர மேலானவர்களே, அதிலே ஒன்றுதான் ஆண்களும் பெண்களும் கலப்படம். சமூகத்திலே இருக்கின்ற தலைவர்கள் இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது திருமண வைபவம் மட்டுமல்ல, கந்தூரி வைபவங்கள், கந்தூரி நடைபெறுகின்ற இடங்கள்ல, அதற்கு முன்னால் தினங்கள்ல ஆண்களும் பெண்களும் கலக்கப்படுவதற்குண்டான ஏற்பாடுகள், அதை பற்றி பேசுவதும் கிடையாது. சிலர் மேடைகளில் ஏறி உரையாற்றுகிறார்கள், உரையாற்றும் பொழுது கண்களுக்கு முன்னே மகரம் இல்லாத பெண்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு எந்த மார்க்கம் அனுமதித்தது? சரியா இல்லை, எங்கு அனுமதி இருக்கிறது? சகோதர மேலானவர்களே, இதை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. மீலாது நபி வைபவங்கள் அல்லது பட்டம் அளிப்பு விழாக்கள், பாடசாலையினுடைய பெற்றாசிரியர் கூட்டங்களாக இருக்கலாம், மேலானவர்களே ஏனைய வைபவங்களாக இருக்கலாம், இந்த எல்லா வைபவங்களையும் இன்று சர்வசாதாரணமாக ஆண்களும் பெண்களும் கலக்கிறார்கள். இந்த கலப்படத்தினால் என்ன நடக்குது? நடந்ததற்கு பிறகு ஓடி வருகிறார்கள், இப்ப என்ன செய்யறது? ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுல, முக்கியமானதல்ல ஒரு நிகழ்வுல நடக்கின்ற ஒரு சம்பவம், மேலாளர்களே, அந்த களியாட்டத்திலே நடைபெறுகின்றதை பார்ப்பதற்கு கண்டுகளிப்பதற்கு உமாவும் அப்பாவும் போறாங்க. இரவு 12-1 மணி வரைக்கும் களியாட்டம். எங்க வீட்டில் தன்னுடைய வயதுக்கு வந்த மகளை வச்சுட்டு போறாங்க. அந்த மகளுடைய கையில மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மொபைல் போன். அந்த போனை கொடுத்துட்டு போறாங்க. சகோதரர்களே, சடுனா திடீரென்று உம்மா வீட்டுக்கு வராங்க, தன்னுடைய இயற்கை தேவையை முடிப்பதற்கு, மலசல கூடத்திற்கு செல்ல. அங்க வீட்டுக்குள்ளே இருக்கின்றது யார் என்றால் மகளுடன் இன்னொருவர். சகோதர மேலானவர்களே, இந்த காட்சி ஒன்றல்ல, இப்படி எல்லாம் நடக்குது சமூகத்தில் எத்தனையோ ஆயிரம். மேலானவர்களே, அதை நாங்கள் மெசேஜில் பார்க்கிறோம், பத்திரிகைகள்ல படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். சொல்கின்றவர்கள் கண்ணால கண்ட சம்பவங்களை வந்து சொல்கிறார்கள், கேள்விப்படுகின்றோம். நாங்கள் வயது வந்த பெண் குழந்தைகளுக்கு பெற்றார்களாக அல்லது பொறுப்புதாரியாக இருக்கிறோம். இந்த நிலைமையை பத்தி சீர்தூக்கி பார்க்கறது இல்லையா? இதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லையா? சகோதர மேலானவர்களே, திருமண வீடுகள்ல ஒரு காலம் இருந்தது. இந்த காலையில குறிப்பாக மிக அதிகமான காலம் போகல, ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால காலிலையும் இருந்தது, ஏனைய பகுதிகளிலையும் இருந்தது. இப்படி திருமண வைபவத்துக்கு அந்த வீட்டில் சொந்த சகோதரனுடைய திருமணமாக இருந்தாலும், சகோதரி வயதுக்கு வந்தவள், குமரு பெண் என்று சொல்லுவோமே, இந்த குமரு பெண் தன்னுடைய சொந்த சகோதரனுடைய திருமணத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போறது இல்லை. வீட்டிலே மகரமான அல்லது வேறு யாருடைய பாதுகாப்புடன் அந்த பெண்கள் வீட்டிலே வைக்கப்படுவார்கள். வயதுக்கு வந்தவர்கள், திருமணம் முடிக்காதவர்கள், தன்னுடைய சகோதரனுடைய திருமணத்துக்கு கூட திருமண வைபவங்கள் நடக்கின்ற இடத்துக்கு போகாத காட்சிகள் இருந்தன. ஆனால் இன்று யார் போறாங்கண்டா, பிறகரையில யானை வருவது போல அலங்கரிக்கப்பட்டு வயதுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகள் தான் முன்னால கூட்டிகள் வராங்க. வாப்பவார், உமா வாப்பா பின்னுகால போறாங்க. எப்படி அலங்கரிக்கப்படுகிறது? சகோதரர்களே மேலானவர்களே, இஸ்லாம் என்ன சொல்கின்றது? நாங்க சரியாக விளங்கி கொள்ளாததன் தவறை ஒழிய இஸ்லாம் அதாவது துறந்துட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் திறந்து விடப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. சொல்வார்கள், இதை பேசினால் சில பிற்போக்குவாதிகள் பேசுவார்கள், பெண்களுக்கு உண்டான சுதந்திரம் இல்லையே, கட்டி போட்ட மாதிரி. மேலானவர்களே, பெண்கள் எங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள்? பெண்களுக்கு எங்க சுதந்திரம் கொடுப்பாங்க? ஒரு பெண்ணுக்கு தேவையான எந்த ஆடையும் உடுக்கலாம். ஒரு பெண் தன்னை எப்படியும் அலங்கரித்துக் கொள்ளலாம். ஒரு பெண் வாசனை திரவியம் பூசலாம். ஒரு பெண் மருதாணி போடலாம். எப்பொழுது போடுவது? தனக்கு மகரமான ஆண்களுக்கு மத்தியில் மட்டும்தான். ஒரு பெண் வெளியே வரும் பொழுது அத்தர் மன வாசனை திரவியம் பெர்ஃபியூம் அடித்து கொண்டு போறாள். அந்நிய ஆண்கள் அதை நுகர்கிறார்கள் என்றால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரஹியதானியா விபச்சாரி என்றாங்க. மேலானவர்களே சொர்களே, கடுமையான வார்த்தையா இல்லையா இது? ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது நிலவரம்? ஆகவே சகோதரர்களே, மேலானவர்களே, தெளிவாக வந்திருக்கின்றது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முகத்தை மூடுகின்ற தன்னுடைய முழு அவயவங்களையும் மறைக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்நிய ஆண்கள் இருக்கின்ற இடத்தில் சொல்வார்களே, நிகருணே கவசிம, எந்த தேவையும் எந்த காரணமும் இல்லாமல் நடமாடுவது, அதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அந்த இடத்தால போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல நடமாட வேண்டிய தேவை இல்லை, நிர்பந்தம் அந்த இடத்தால வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ ஒரு பெண் தன்னை முகத்தை மறைத்தவள், தன்னை முழுமையாக மறைத்தவள், அந்த இடத்தால் வருவதற்கு தடை கிடையாது. ஆனால் இடம் இருக்கும் பொழுது தேவை இல்லாமல் அந்த இடத்தால ஒரு பெண் அந்நிய ஆண்கள் இருக்கும் பொழுது நடமாடுவதை கூட இஸ்லாம் அனுமதிக்கல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் மேலானவர்களே சகோதரர்களே, தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆபாசமான முறையில நடமாடுவதை தவிர்க்க வேண்டுமா இல்லையா? சகோதரர்களே, இந்த விஷயத்தை பத்தி யார் யோசிக்கணும் தெரியுமா? அந்த பெண்ணை பெற்ற வாப்பா, அந்த பெண்ணுடைய கணவன், அந்த பெண்ணை பொறுப்பேற்ற கணவன், அந்த பெண்ணுடைய சகோதரன். சகோதரர்களே, அலங்காரமாக ஆடை அணிவிச்சுட்டு முதலாவது நீங்களே பாருங்க. வாப்பா என்ன செய்யணும்? மகளை திருமண வைபவத்துக்கு அலங்காரமாக உடுத்து என்ன செய்யணும்டா? முதலாவது வாப்ப பார்க்கணும், மகள் அங்கல திரும்பும், இங்கல திரும்பும். இப்ப அழகாக இருக்குதா, அவலட்சணமாக இருக்குதா, அழகாக இருக்குதா, அலங்கோலமாக இருக்குதா? வாப்ப யோசிக்கணுமே. சகோதரர்கள் மேலானவர்களே, ஆம்பளையாக இருந்தாலும் ஆடையினுடைய கட்டுப்பாடு வரையறை என்ன தெரியுமா? ஆண்களாக இருந்தாலும் இதனாலதான் நாங்க பெரும்பாலும் டெனிம் ட்ரௌசர் அல்லது ஏனைய இறுக்கமாக அணிகின்றனுக்கு பின்னால ஓடினோம். சரியத்தினுடைய இஸ்லாத்தினுடைய வாடையை நாங்க இழந்துட்டோம். சகோதர மேலானவர்களே, ஆம்பளையாக இருந்தாலும் உடம்பின் நிறம் தெரிகின்ற அளவுக்கு, உடம்பினுடைய பருமன் வெளியே தெரிகின்ற அளவுக்கு இறுக்கமான ஆடை அணிவதை இஸ்லாம் அனுமதிக்கல. அவுரத்தை மறைச்சா சரி என்று அணிகிறாங்க, எங்க அவுரத்து மறையுது? அவுரத்தான் மறையுது மேலானவர்களே, அவுரத்து இல்ல, ஒன்றுமே மறையுது இல்ல. அதனால ஆண்களையும் பெண்களையும் பிரித்து நடப்பதை இஸ்லாம் கடுமையாக சொல்லியிருக்கிறது. இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு வந்தேன், அங்கே ஆண்களும் பெண்களும் அதாவது உது செய்து கொண்டிருந்தார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களை அடித்து அடித்து விரட்டினார்கள். ஆண்களை ஒரு பக்கமாக, பெண்களை ஒரு பக்கமாக விரட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், இரண்டு தரப்பினர்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லாத அளவுக்கு விரட்டி விட்டு கேட்டாங்க. இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து, நீங்க ஆண்களுக்கு ஒரு அதாவது நீர் தடாகம், பெண்களுக்கு ஒரு ஹவுஸ் உதவி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியாதா என்று கேட்டாங்க. சகோதரர் மேலானவர்களே, இந்த விஷயத்துல மிகவும் கடினமாக இருந்தாங்க. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அதாவது மைமூனா உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேருடன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சகோதரர் மேலானவர்களே, மைமூனா உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹுமா யார்? நபிகராருடைய 9 மனைமார்கள்ல 2 பேர். நபிகர்களுடைய மனைவிமார்களுக்குரிய சட்டம் என்னண்டா, அவர்கள் உங்களுடைய மூமின்களுடைய தாய்மார்கள். உம்மாண்டா யார்? உம்மா என்றால் யார் மேலானவர்களே? தாய் என்றால் திருமணம் முடிக்க முடியாது. தாய் என்றால் அவரை பார்க்கலாம், அவளை பேசலாம், அவளை கட்டி அணைத்து முத்தமிடலாம், அவளை தொடலாம், அவளுடன் தனியாக பிரயாணம் செய்யலாம். ஆனால் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்திய ரப்பு அங்கு திருமணம் முடிப்பதை மட்டும்தான் நபியர்களுடைய மனைவியை நபிகளுக்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தடை செய்தான். நீங்க நபிகளாருடைய மனைவிடத்தில் ஏதாவது பொருட்களை கேட்பதாக போனால் நீங்க திரைக்கு பின்னால கேட்டுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. சகோதரே, அது நபியுடைய மனைமார்கள் ஏனையவர்களுக்கு தாயுடைய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நிலைமை அப்படி இருக்குது என்றால் இன்றிருக்கின்ற என்னுடைய உங்களுடைய பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? அதனால உம்மு ஸலமா மைமூனா ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் நபிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உங்களுடைய வீடுகளைப் போல பங்களாக்கள் அல்ல, அல்லது பெண்களை உள்ளே உட்கார வைத்து கதைத்துக் கொண்டிருப்பதற்குண்டான பல அறைகளை கொண்ட வீடு அல்ல நபி அவர்களுடைய வீடு, சாதாரண எளிமையான சிறிய வீடு. சகோதரர்கள் மேலானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபிகளால் இரவிலே தஹஜ்ஜுத் தொழுவார்கள், நடுவு சீனையிலிருந்து தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு செல்லும் அதனுடைய கால்களை மடித்துக் கொள்வேன், நபி அவர்கள் இலைக்கு வந்த அதனுடைய கால்களை விரித்துக் கொள்வேன். அந்த அளவுக்கு நெருக்கடியான வீடு. மேலானவர்களே, மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ரெண்டு பேரும் நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் உம்மை மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய இரண்டு கண் பார்வை இல்லாத சஹாபி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஜிபா மின்ஹு. அப்துல்லாஹ் பின் உம்மை மக்தூம் வாராரு, நீங்க திரைக்குள்ளால போங்கண்டாங்க, அல்லது நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். சகோதர மேலானவர்களே, அந்த ரெண்டு பேரும் கேட்டார்கள், அலை சஹுஆமா லா யுபஸிருனா வலா யஅரிஃபுனா. அவர் கண் பார்வை இல்லாத சஹாபி அல்லவா, அவருக்கு எங்களை யார் என்று அறிந்து கொள்ளவும் முடியாது, எங்களை அவர் பார்க்கவும் முடியாது என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அன்துமா அம்யாவன் அலஸ்துமா துபுசிரானி, நீங்க ரெண்டு பேரும் பொட்டையங்களா, உங்க ரெண்டு பேருடைய கண்ணில் பார்வை இல்லையா, நீங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள் நபி அலைஹி ஸலாம். மேலானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமை அந்த பெண்களுக்கு நபி அவர்கள் சொன்னதாக இருந்தால் இந்த காலத்தினுடைய பெண்கள் பாவம். மேலானவர்களே, சின்பானிவின் உம்மத்தி சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில ரெண்டு கூட்டத்தார்கள் நரகத்துக்கு போவாங்க, அவர்கள் நரகத்துக்கு சொருக்கத்தினுடைய வாடையை கூட அடைய மாட்டார்கள். சொருக்கத்துடைய வாடையை பற்றி சொன்னார்கள், அது வெகு தூரம் வீசுகின்றது, இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, 500 வருடம் ஒரு மனிதன் நடந்து போனால் என்னளவு தூரம் நடந்து போகலாமோ அந்த அளவு தூரத்திற்கு சொருக்கத்துடைய வாசம் வீசும். மேலவர்களே, சொர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த வாசம் கூட அப்படிப்பட்ட ஆக்கள்கிட்ட மூக்கில படாது என்றாங்க. மேலவர்களே, கனவான்களை சொர்களே, அதுல ஒரு கூட்டம் தான் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியேறுகின்ற பெண்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் என்னுடைய உங்களுடைய பெண்கள் ஆகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், யோசிக்கணுமா இல்லையா? அதனால மேலானவர்களே, அதுல முதலாவது முக்கியமான விஷயம் தான் பெண்களை நாங்க எப்பொழுதும் வீட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள முயற்சி செய்வது. வீட்டுக்குள்ள அதுல முதலாவது இன்றைக்கு நடந்திருக்கிற விஷயம் என்னன்னா, அதிகமான ஆண்களுடைய தொழில் பிரச்சனை. சிலர் வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க, சிலர் வெளியூர்களில் வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க, அல்லது சிலர் தன்னுடைய ஊருக்குள்ளே இருந்தாலும் தொழிலில் இருந்து சில தேவைகளுக்காக வந்து கொள்ள முடியாது. சகோதரர்களே, சில அற்ப செலவுகளை கணக்கெடுக்காதீங்க. அல்லாஹுக்காக செலவழிக்கின்ற அந்த ரூபாயினுடைய பெருமதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதாக கணக்கெடுக்கிறான். ஒரு ரூபாய் செலவழித்தால் 700 ரூபாய் செலவழித்த நன்மையை தாரான். சகோதரர்கள், தொழிலில இருந்தே அதனுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை விஷயங்களாக இருக்கலாம், வேறு தேவைகளாக இருக்கலாம், இந்த தேவைகளுக்காக பெண்களை அனுப்பிட்டு ஆண்கள் அவருடைய வேலையை பார்க்கறாங்க, மசாலா வேலை நடக்குது, வாகனம் ஓடுது அப்படி என்று நினைக்காம, சகோதரர்களே, மேலானவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய மனைவியார்களை கைப்பிடித்தோம் கபிர்த்து என்று அவளை நான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போகும் வரைக்கும் அந்த பெண்ணை பெண்ணாக பாதுகாப்பேன் என்ற பொறுப்போடு எடுத்தோம். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சம்பவங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நமூனாவாக இருக்கின்றது. மேலானவர்களே, சொர்களே, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் எங்களுடைய உங்களுடைய பெண்களைப் போல ஆசையுள்ள உலகத்தினுடைய ஆசைகள் உள்ள ஒரு பெண்ணாகத்தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முயற்சி என்னவாக இருந்தது என்றால், என்னுடைய உடம்பின் எந்த பாகமும் ஒரு அண்ணுடைய அந்நிய ஆணுடைய கண்களில் படக்கூடாது, என்னுடைய கண்களில் ஒரு அந்நிய ஆணுடைய அதாவது அந்நிய ஆணுடைய மேலில் என்னுடைய பார்வை படக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியோடு இருந்து மௌத்தாகும் வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு போனாங்க. எந்த அளவுக்கு என்றால், வேறானவர்களே, சகோதரர்களே, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பர்தாவுடன் இருக்கும் பொழுது கூட அந்நிய ஆண்கள் தன்னை அவர் நான் ஃபாத்திமா என்று உணர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா உத்திகளை கையாண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் சையிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா ஃபாத்திமத்து சையிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமா என்னுடைய மகள் சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கு தலைவியாக இருப்பாள் என்று சொன்னாங்க. நபி அவர்களுடைய மனைவிமார் இருந்தாங்க. கலீஜ ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்காக தன்னுடைய முழு சொத்துக்களையும் இழந்தார்கள், நபிகளை பணந்தார்கள், இஸ்லாத்திற்காக முழு சொத்தையும் இருந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மனைவிமார்கள் கதீஜாவை போல மிக உகப்பான விருப்பமான மனைவி இருக்கல்ல. காரணம், ஆரம்ப காலத்திலிருந்து தீனுல் இஸ்லாம் வளருவதற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு பெண்மணி. சகோதரர்களே, மேலானவர்களே, அந்த பெண்ணுக்கு கூட கிடைக்கல சொர்க்கத்து தலைவிடிய அந்தஸ்து. காரணம், ஃபாத்திமா ரதியல்லாஹு அவ்வளவு பேணுதலான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. சகோதரர்களே, மேலானவர்களே, அந்த மவுத்து கூட எப்படி சம்பவித்தது? இரவிலே அவர்களுடைய மவுத்து ஏற்படுகின்றது, இரவோடு இரவாக அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த பெண்ணுடைய ஜனாதாவை கூட எந்த ஒரு அண்ணுடைய அண்ணிய ஆணுடைய கண்ணிலும் அல்லாஹ் படக்கூடிய நிலைமை ஏற்படுத்தல. சகோதரர்களே, மேலானவர்களே, இன்றே எல்லாம் ஆடைகள் அணிகிறாங்க தான் சகோதரர்களே, ஆனா அந்த ஆடைகள் எதற்காக உடுக்கிறாங்கன்னு ஒரு நிலப்பாடு இருக்குது. ஆக இந்த நிலைமையோட எங்களோட பெண்கள் ஆண்கள் கலக்கின்ற இடங்களுக்கு அனுப்புவது அனுப்புவதா இல்லையா யோசிக்கணுமே. ஆகவே மேலானவர்களே, பெண்களுடைய ஆடையும் ஒடுக்கமாகிட்டது, அது இறுக்கமாகிட்டது. அபாயா என்று சொன்னா அது இஸ்லாமிய ஆடையா? இல்லவே இல்லை. அபா ஆ என்பதுதான் இஸ்லாமிய அந்த ஆடை அணிதாகளை பொம்பளை. அபாயா ABAYA என்று சொல்றோம். அபாயா இஸ்லாத்தில் என்ன சொல்வார்கள் அரபியில? அபா அபா அண்டா, நான் உடுத்திருக்கிறேன் இது போல போர்வ. சகோதரர்களே, இது இஸ்லாமிய ஆடை அல்ல, அரபிகள் உடுத்த ஒரு வகையான ஆடை. சகோதரர்களே, மேலானவர்களே, ஆனால் அந்த ஆடை இப்ப எப்படி மாறி இருக்குது என்றா, அது ஒரு கலாச்சார ஆடையாக மாறிட்டது. அதுல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய அலங்காரங்கள், அது எப்படிப்பட்ட அமைப்புகள் ஆடை. சகோதரர்களே, மேலானவர்களே, ஒரு வயோதிக பெண்மணி உடுத்தாலும் கூட ஒரு இளம் பெண்மணியுடைய பார்வை. சகோதரர்களே, மேலானவர்களே, நல்லா பாதுகாக்கணும். இந்த நிலைப்பாடு சமூகத்துல பரவலாகிட்டது, அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கணவன்களே, மேலானவர்களே, இன்னும் ஒரு நிலப்பாடு காலிக்குள்ள வந்துட்டு என்னண்டா, இன்றைக்கு சர்வசாதாரணமாக எங்கட இளம் வயது பொம்பளை பிள்ளைகள் டெனிம் ட்ரௌசரை உடுத்துக்கொண்டு இந்த நடமாடுகின்ற நிலப்பாடு வந்துட்டது. இதனால சோதிக்கப்படுவோமா இல்லையாண்டா? நிச்சயம் சோதிக்கப்படுவோம். பெண்களுடைய ஃபித்னா, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மா தரக்து பித்பாதி ஃபித்னதன் அதர் அல ரிஜால் மினன் நிசா, நான் எனக்கு பின்னால ஆண்களுக்கு மிக மோசமான மிக பயங்கரமான ஒரு ஃபித்னாவ குழப்பத்தை பெண்களை விட நான் ஒன்றை விட்டு செல்லவில்லை என்று சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம். பெண்களுடைய ஃபித்னா அது மிக பயங்கரமானது மேலானவர்களே. அதனால பெண்களுடைய விவகாரத்துல மிக கவனமாகவும் பயங்கரமாகவும் இருக்கின்ற அந்த விவகாரத்துல கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றார்கள், ஃபல யஹல்லு லிம்ராஅத்தின் துஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அன் துபுதிய ஜீனதஹா இல்லா லிமன் தஹில்லு லஹு வ லிமன் ஹிய மஹ்ரமத்துன் அலைஹி அல தஅபீத். இமாம் இப்னு அதாவது குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றார்கள், ஒரு பெண் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட மூமினான ஒரு பெண், அவள் தன்னுடைய உடம்பை தன்னுடைய அழகை அந்நிய ஆண்களுக்கு, மஹரம் இல்லாத ஒரு ஆணுக்கோ அல்லது தனக்கு ஹராமான ஒரு ஆணுக்கோ அல்லது கியாமத் பர்யந்தம் மஹரம் என்றான் இருக்கிறது. கணவன் கணவனோடு இருந்தால் மட்டும்தான் மஹரம். தலா சொல்லப்பட்டால் அந்த நிமிடத்திலிருந்து அந்த செக்கலிருந்து அவர் கணவனாக இல்லை, எனவே ஹராம். ஆனால் கணவனுடைய தந்தை அவர் மஹரம் ஆகிவிடுகிறார். சகோதரர்களே, மேலானவர்களே, இது போல கயாமத்து வரைக்குமே மௌத்தாகு வரைக்கும் மஹரம், இடையிலே முடிந்து போகின்ற மஹரம், இப்படியெல்லாம் இருக்குது மார்க்கத்தில், இப்படியெல்லாம் இருக்குதா என்றால் சகோதர மேலாளர்களே தெளிவாக விரிவாக தரப்பட்ட ஒன்று. ஆகவே இந்த அடிப்படையில பெண்களுடைய விஷயத்துல மிக கவனமாக நடந்து கொள்ளுங்க. கலப்படம் இருக்கின்ற இடங்களுக்கு பெண்களை அனுப்புறதுல இருந்து தவிர்க்க வைங்க. சகோதர ஆண்களை நிசா அல்லாஹ் படைச்சு வைக்கிறான், ஆண்கள் பெண்களுக்கு ஆதிக்கம் செலுத்துறவங்க, பெண்கள் ஆண்களை ஆதிக்கம் செலுத்துற லெவலுக்கு வரக்கூடாது. கணவன் இந்த இடத்துக்கு போகாதே என்றால் மனைவி ஒரு காலடி எடுத்து வைப்பதை சரியா ஹராமாக்கியிருக்கிறது. அவள் கணவனுடைய அனுமதி இல்லாத ஒரு பயணத்தை மேற்கொண்டு மரணம் ஏற்பட்டால் அவளுடைய மௌத்து சந்தேகமானது. ஆகவே மேலானவர்களே சோர்களே, அந்த அடிப்படையில மனைவிமார்களுடைய அதாவது கடிவாளத்தை கையில் எடுங்க. உங்களுடைய வயது வந்த பெண் குழந்தைகளுடைய கடிவாளத்தை கையில் எடுங்க. அவர்களை எப்படி வழிநடத்துவது, எந்த திசைக்கு அவர்களை செலுத்துவது, எந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாது, சகோதரர்களே அந்த இடத்திற்கு அனுப்பாமல் இருப்பதை முயற்சி செய்யுங்க. எனவே மேலானவர்களே, இப்படிப்பட்ட விவகாரங்கள் ஏராளமான இடங்களில் நடக்குது, இன்னும் இன்னும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதாகவும் கேள்விப்படுது. சகோதரர்களே, அந்த இடத்தில் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம். முடியுமான அளவுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் ஏற்படாத விதமாக உங்களோட வைபவத்தை அமைச்சு கொள்ளுங்க என்ற அந்த கருத்தை அந்த அந்த அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கிறோம். எனவே மேலானவர்களே சொல்களே, அதையும் மீறி நடந்து கொண்டால் நாம் பொறுப்பில்லை, அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தெளிவையும் விளக்கத்தையும் தருவானாக. ரப்பி ரஹ்மானுடைய பெண்களை பாதுகாத்துருவாயாக, பெண்களுடைய வாழ்க்கையிலே பேணுதலை ஏற்படுத்துவாயாக, ஃபாத்திமா ஆயிஷாக்களை போன்று பெண்களை வாழ வைத்திருவாயாக. அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை போன்ற எங்களுடைய பெண்களை வாழ வைக்க கிருபை செய்வாயாக. அந்த பெண்களின் மூலம் சொர்க்கம் செல்ல கிருபை செய்வாயாக. அந்த மனைவிமார்களோடு சந்தோஷமாக குடும்பத்தோடு சொர்க்கத்தில் வீட்டிற்கு கிருபை செய்வாயாக. பெண்களை பெண்களாக வழிநடத்த கிருபை செய்வாயாக. அவர்களுடைய விவகாரத்திலே முறையாக உன்னுடைய ரசூலுடைய வழிமுறை பிரகாரம் நடந்து கொள்ள நம் அனைவருக்கும் அந்த எண்ணத்தை கல்வியை ஏற்படுத்திடுவாயாக. துவாக்களை கபூல் செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.